சிங்கத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
முதலாம் உலகப்போர் ஆரம்பமாகிய நாட்களில் ஆஸ்திரேலியாவின் அரசியல் சூழல் எவ்வாறு இருந்தது என்று கடந்த வாரம் பார்த்தோம். இரண்டு உலகப் போர்களுக்கிடையிலான காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவின் வரலாறு என்ன சொல்கிறது என்பதை இந்த வாரம் பார்ப்போம். ஓரென்று வந்துவிட்டால் எல்லோரும் வயிற்றை கட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது இல்லையா? ஆஸ்திரேலியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆஸ்திரேலிய கலாச்சாரத்திற்கு ஒத்துவராத சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வருகிறது. மாலை 6 மணிக்கே ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்பட வேண்டுமென்று. களமுனையில் பல ஆஸ்திரேலியர்கள் உயிரிழக்கிறார்கள். பல காயப்பட்ட போராளிகள் நாடு திரும்புகிறார்கள். அப்படி நாடு திரும்பியவர்கள் The Returned Sailors and Soldiers Imperial League of Australia என்ற அமைப்பை ஆரம்பித்தார்கள். அதுதான் தற்போது RSL, Returned and Service League of Australia என்று பெயர் மாறியிருக்கிறது. இதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று நீங்கள் நினைக்கக்கூடும். காரணம் இருக்கிறது. போரில், அதுவும் ஐரோப்பாவில் நடக்கும் போரில் ஆஸ்திரேலியா பலரை இழக்க இராணுவத்திற்கு தேவையானவர்களை சேர்ப்பதில் சிரமம் இருந்தது. எனவே இராணுவ சேவைக்கென கட்டாய ஆட்சேகரிப்பு என்று பிரதமர் பில் ஹியூஸ் அறிவிக்க அவரது கட்சிக்குள்ளேயே இது குறித்து முரண்பாடான கருத்துகள் வெளிக்கிளம்பின. இதற்காக மக்கள் வாக்களிப்பு நடத்தப்பட்ட போது பெருவாரியான மக்கள் அதற்கு எதிர்ப்பு வாக்களித்திருந்தார்கள்.
The actual age restrictions were slightly relaxed in 1918 when there were manpower problems, when the army was really desperate for new conscripts to keep it a reasonable level of manpower. And so actually soldiers before were only supposed to serve overseas when they turned 19. But in 1918 that was slightly lowered to 18 years old. And also the age range at the top of the scale was slightly extended as well. So it just showed how desperate the war effort had become by that point, that the age ranges were widened.
இதற்கடுத்த வருடமும் கட்டாய ராணுவ சேவைக்கென 2ம் முறையாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போதும் அது நிராகரிக்கப்பட்டது. 2வது தடவையும் இந்த சட்ட முன்வடிவு தோற்றால் தன் பதவியை துறப்பேன் என்று வாக்களித்திருந்ததன்படி பில்லி ஹியூஸ் தனது பிரதமர் பதவியை துறந்தாலும் அவருக்கு மாற்றாக இந்த பதவிக்கு தோற்றாக யாரும் இல்லை என்று அப்போதைய கவர்னர் சர் ரொனால்ட் மன்ரோ ஃபெர்கசன் மீண்டும் பில்லி ஹியூஸை பிரதமராக பணியாற்றுமாறு கோரினார். அது மட்டுமல்ல, அதற்கடுத்த வருடம் ஆஸ்திரேலிய தேர்தல் நடந்தபோது பில்லி ஹியூஸ் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
Things were bad at Gallipoli, and they were getting bad at Gallipoli because it was only in December 1915 that the Anzacs had to walk away from Gallipoli. They had to give it away.
போர் நடந்து கொண்டிருந்த ஐரோப்பாவில் ஆஸ்திரேலியாவின் 4வது லைட் ஹார்ஸ் பிரிகேட் படையினர் ஒட்டோமன் துருக்கியரிடமிருந்து பீர்ஷபா என்ற இடத்தை கைப்பற்றியதும் இதே வருடம்தான். இதற்கடுத்த வருடம் ஏமியன்ஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் ஜெர்மனியர்களை விரட்டி ஓட வைத்தார் ஜான் மொனாஷ் என்ற தளபதி. இதற்காக இவருக்கு வீர திருமகன் சர் விருது போர்க்களத்திலேயே சென்று வழங்கினார் 5வது கிங் ஜார்ஜ் மன்னன். 1918 நவம்பர் மாதம் 11 முதலாம் உலகப் போர் நிறைவுக்கு வரும்போது 60,000 ஆஸ்திரேலியர்கள் அதில் உயிரிழந்திருந்தார்கள். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் கையெழுத்தானதைத் தொடர்ந்து ஜெர்மனி காலனிப்படுத்திய நியூகினி ஆஸ்திரேலியாவின் ஆட்சிக்கு கீழ் கொண்டுவரப்படுகிறது. அதற்கடுத்த 2 வருடங்களில் போரின் பாதிப்பிலிருந்து மீண்ட நாடு தன்னை கட்டி எழுப்புவதில் ஈடுபட்டிருக்கிறது. நாடுகளுக்கிடையே அமைதியை நிலைநாட்ட லீக் ஆஃப் நேஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதில் அமெரிக்கா இணைந்து கொள்ள மறுத்துவிடுகிறது. ஆஸ்திரேலியா பல ஐரோப்பிய நாடுகளுடனும் இங்கிலாந்துடனும் இணைந்து இந்த அமைப்பு இயங்க ஆரம்பித்தது 1919 ஆண்டு.
In 1900, women were second-class citizens, denied the right to vote, the right to open bank accounts, take bank loans. They had a hard time gaining tertiary education. Marriage was seen as the only career for middle-class women. Working-class girls worked like dogs. They left school at 13 or 14, worked as housemaids or shop girls from dawn to dusk, married young, and as there was no contraceptive advice, it was actually illegal to sell contraceptives, they could raise as many as 14, 16 children on the wages of a working man, which were very small.
1921 ஆண்டு ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு இடம்பெறுகிறது. அந்த வருடம் நடைபெற்ற ஆஸ்திரேலிய தேர்தலில் மேற்கு பெர்த் தொகுதியில் அப்போதைய சட்டமா அதிபரை தோற்கடித்து ஈடித் கோவன் முதல் பெண் ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை தனதாக்கிக் கொண்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1927 ஆண்டு 10வது பாராளுமன்றம் புதிய தலைநகரான கேன்பராவில் திறக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 2 வருடங்களின் பின் கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லப்படும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த காலத்திலிருந்து 2 உலகப் போர் முடியும் வரையான காலப்பகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.